الحمد لله وكفى والصلاة والسلام على عباده الذين اصطفى أما بعد قال الله تعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله مولانا العظيم وقال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته الى الله ورسوله فهجرته الى الله ورسوله ومن كانت هجرته الى دنيا او الى امرأة ينكحها فهجرته الى ما هاجر اليه او كما قال عليه الصلاة والسلام இந்த உலகத்திலே நாம் என்ன விரும்புகிறோமோ எதை அடைந்து கொள்ள விரும்புகிறோமோ அதையே தான் அல்லாஹ் கொடுக்கவும் விரும்புகிறான். ஆனால் நாம் தேடுகிற முறையிலே தவறு செய்வதுதான் அது கிடைக்காததற்கு காரணம். உலகத்திலே யார் பிறந்திருந்தாலும் சரி, எங்கே பிறந்திருந்தாலும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, என்னுடைய வீட்டாரும் உங்களுடைய வீட்டாரும், இந்த உலகத்திலே பிறந்திருக்கக்கூடிய அத்தனை பேரும், அது எந்த காலத்திலே பிறந்திருந்தாலும் சரி, முற்காலத்திலே பிறந்திருந்தாலும் சரி, இக்காலத்திலே இருந்தாலும் சரி, இனி வருகிற எக்காலத்திலே அவர்கள் இருக்கப் போகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய தேடல் ஒன்றுதான். தேடல் என்பது பணம் காசு அல்ல. வெளிப்படையிலே பணம் காசு தேடுகிறோம், ஆனால் பணம் காசை எதற்காக தேடுகிறோம்? சகோதரர்களே, பணத்தை சாப்பிட்டு காசை குடித்துக் கொள்ளவா முடியும்? பணத்தை சாப்பிட்டு காசை குடித்துக் கொள்ளவா முடியும்? அல்லது பணத்தை விரித்து படுத்துக் கொண்டால் மனிதனுக்கு போதுமான சுகம் கிடைத்து விடுமா? சாப்பாடு என்பது வேறு, சுகம் என்பது வேறு, உணவு என்பது வேறு, உறக்கம் என்பது வேறு, தூக்கம் என்பது வேறு. இவையெல்லாம் சுருக்கி சொன்னால் மனிதனுடைய தேடல் இருக்கிறதே இரண்டு இருக்கிறது. ஒன்று பசி தேடல், இன்னொன்று பாலுணர்வு தேடல். இந்த இரண்டுதான் மனிதனுடைய மிகப்பெரிய தேடல். பசிக்காக தேடுவது, இன்னொன்று பருவம் வரும்பொழுது பாலுணர்வு. ஆணாக இருந்தால் ஆண் பாலுணர்வு, பெண்ணாக இருந்தால் பெண் பாலுணர்வு. தவிர்க்க முடியாது. எப்படி பசி தவிர்க்க முடியாததோ அதே போல மனிதனுக்கு பருவம் வருகிற பொழுது பாலுணர்வு தவிர்க்க முடியாதது. இந்த இரண்டு தேடல்களையும் மனிதன் அடைந்து கொண்டு இந்த உலகத்திலே நிம்மதியாக இருக்க வேண்டும். இதுதான் எல்லோருடைய நோக்கமும். இதற்கு நான் அடிக்கடி ஒரு நிகழ்ச்சியை, முல்லா நசிருதீன் என்று ஒருவர் இருந்தார், தத்துவமாகவும் விகடமாகவும் பேசுகிறவர், பல தத்துவமான விஷயங்களை விகடத்தின் மூலமாகவே சொல்லுகிறவர். அவர் ஒரு நாள் விளக்கு வெளிச்சத்திலே தேடிக்கொண்டிருந்தார் எதையோ. அங்கிருந்து ஒருவர் வந்தார், முல்லாவே, முல்லான்னு சொன்னா ஆலிமே என்று அர்த்தம், பெரிய ஆலிம் என்று அர்த்தம். பாரசி பாஷையில் முல்லா என்று சொன்னால் பெரிய ஆலிம். இந்த காலத்தில் அது உபயோகத்திலே இல்லாமல் போய்விட்டது. அல்லது முல்லாவுக்கு சில இடங்களிலே சாதாரண, அதாவது ஊரிலே பொது வேலை செய்கிற சாதாரண நபருக்கு சொல்லுகிற அர்த்தத்திலே வைத்து விட்டார்கள். ஆனால் முல்லா என்பது மிக மரியாதைக்குரிய வார்த்தை. அந்த வழியாக வந்தவர் கேட்டார், முல்லாவே என்ன தேடுகிறீர்கள்? முல்லா சொன்னார், என்னுடைய சாவி காணாமல் போய்விட்டது, நான் தேடுகிறேன். அவரும் சேர்ந்து தேடினார். வீதி விளக்கு வெளிச்சத்தில் முல்லா தேடிக்கொண்டிருக்கிறார் நசிருதீன், இவரும் சேர்ந்து தேடினார். அதுக்கடுத்து ஒருத்தர் வந்தார், இரண்டாவதா. அவர் கேட்டார், என்ன தேடுறீங்க ரெண்டு பேரும்? இவங்க சொன்னாங்க, சாவி காணா போச்சு, முல்லா சாவி காணா போச்சு, தேடிக்கிட்டு இருக்கிறோம். அவரும் சேர்ந்து தேடினார். இப்படியாக ஒரு ஏழு எட்டு பேர் சேர்ந்துட்டாங்க. ஒவ்வொருத்தரும் கேட்டாங்க, என்ன தேடுறீங்க? எப்படி சில ஊர்ல டவுன்கள்ல பள்ளிவாசல்ல செருப்பு காணாம போனா, இந்த செருப்பு காணா போனவர் சொல்லுவார், இப்பதாங்க வாங்கின, புதுசா வாங்கின. வர்றவங்களும் சேர்ந்து தேடுவாங்க. தேடுறது மட்டுமல்ல, நம்மளே மவுத்து விசாரிக்கிற மாதிரி விசாரிப்பாங்க. எப்ப வாங்கினீங்க, எவ்வளவுக்கு வாங்கினீங்க, எந்த கடையில வாங்கினீங்க, பூரா அதோட ஹிஸ்டரி சொல்லி ஆகணும். இது உலகத்துல பழக்கம். அதனால எனக்கு ஒரு தடவை செருப்பு காணா போச்சு, கோயம்புத்தூர்ல பள்ளிவாசல்ல. அப்படி வெளியே வந்து பார்த்தேன், செருப்பு தேடலாமாண்டு தேடனா, எல்லாரும் வந்து விசாரிக்க போறாங்க. இந்த செருப்பு தேடுறதுல இந்த விசாரணையை விட்டு தப்பிச்சா போதும், வெறுங்காலேயே வரத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன். செருப்பு தேடவே இல்லை, ஏன் இந்த விசாரணைக்கு பதில் சொல்ல வேண்டாங்கிறதுக்காக. பல பேரை பார்த்திருக்கிறார். பள்ளிவாசல செருப்பு தேடும் போது சுத்தி நின்று இவரை வேடிக்கை பார்க்கிறது, அவருக்கு செருப்பு காணா. இப்படியாக தேடி தேடி ஏழு எட்டு பேர் ஆனதற்கு பிறகு கடைசியாக பத்தாவது ஒரு நபர் வந்தார். நல்ல விவரமானவர், புத்திசாலி. அவர் கேட்டார், முள்ளாட்ட எவ்வளவு நேரமா தேடுறீங்க? சொன்னார், ரொம்ப நேரமா தேடுறோம். ரொம்ப நேரமா சாவி காணாம போச்சுன்னு சொன்னா, இந்த இடத்துல காணாம போன சாவி இத்தனை பேர் சேர்ந்து ஒரு சாவி கிடைக்காதா? என்ன முல்லா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்க, சாவி எங்க காணாம போட்டீங்க? அப்பதான் முல்லா சொன்னாரு, சாவியா அது நான் வீட்டுல காணாம போட்டேன்னு சொன்னார். இவர் கேட்டார், வீட்டுல காணாம போட்ட சாவி இங்க தேடுறா எப்படி கிடைக்கும்? வீட்டுல காணாமல் போட்ட சாவியை வீதியில தேடுறா எப்படி கிடைக்கும்? முல்லா சொன்னார், என் வீட்டுல விளக்கு இல்ல, வெளிச்சம் இல்ல, இங்கதான் வெளிச்சமா இருக்கு, ஆகையினால தேடுறேன். சகோதரர்களை கிடைக்குமா இது? எங்கே காணாமல் போய்விட்டதோ அங்கே தேட வேண்டும், அப்பொழுதுதான் அது கிடைக்கும். அதை விட்டு விட்டு வெளிச்சம் இருக்கிற காரணத்தினாலே அங்கே தேடினால் அது கிடைக்குமா? காலமெல்லாம் தேடினாலும் கிடைக்காது. அதே போல சகோதரர்களே, மனிதனுக்கு அல்லாஹ்வுத்தால நிம்மதி எங்கே வைத்திருக்கிறானோ அங்கே தேட வேண்டும். அதை விட்டு விட்டு இந்த பணம் காசு வெளிச்சமாக தெரிகிறது, பதவியும் பட்டமும் வெளிச்சமாக தெரிகிறது, ஆதிக்கும் அதிகாரம் வெளிச்சமாக தெரிகிறது, வீடும் பங்களாவும் வெளிச்சமாக தெரிகிறது. அதாவது நம்முடைய கண்ணுக்கு இதுதான் தெரிகிறது. எனவே இதிலே நிம்மதி தேடினால் அந்த முல்லாவுக்கு சாவி என்றைக்கும் கிடைக்கப் போவதில்லை, உங்களுக்கும் நிம்மதி என்றைக்கும் கிடைக்கப் போவதில்லை. உங்களுக்கு என்று சொன்னால் நான் இங்கே உள்ளவர்களை சொல்லவில்லை, இந்த உலகத்திலே வாழுகிற வருகிற அத்தனை பேரை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்கு நிம்மதி எந்த காலத்திலும் கிடைக்காது. அவர் இந்த நாட்டையே ஆண்ட முகலாய மன்னராக இருந்தாலும் சரி, அல்லது இந்த அகிலத்தையே ஆண்ட மன்னர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது எத்தனை பெரிய வல்லரசுகள் இந்த நாட்டில் தோன்றினாலும் சரி, அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருந்தாலும் சரி, மேதாவிலாசம் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய புத்திசாலித்தனம் இருந்தாலும் சரி, நீங்கள் நினைக்கிற இடத்தில் நிம்மதியை தேடினால் முல்லா சாவி தேடுவதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இதை சொல்லுகிறேன். சாதாரணமா இப்போலாம் பயான் கேட்டா எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு நாள் பயான் பண்ணிட்டு போகும்போது, நான் பயான் பண்ணி போய்கிட்டு இருக்கிறேன், அப்ப ரெண்டு பேரும் ஒரு ரெண்டு வாலிபர்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒருத்தர் கேட்கிறா பயான் எப்படி, பயங்கரமா இருந்துச்சுங்கிறான். பயான் பயங்கரமா இருந்துச்சான். இது விமர்சனம் பயானுக்கு. சகோதரர்களை, அந்த நினைவில் விமர்சனம் செய்கிற நினைவில் அல்ல. அதுவும் இந்த காலத்தில் பயங்கரங்கிற வார்த்தை, அட்டகாசங்கிற வார்த்தை, சூப்பர்ங்கிற வார்த்தை, நீ எது எடுத்தாலும் சூப்பர். என்ன சொன்னார்னு கேட்டு பாருங்க. பயானெல்லாம் முடிஞ்சதுக்கு என்ன சொன்னார்? பயான் சூப்பரா இருந்துச்சு. என்ன சொன்னார் தெரியாது. என்ன வந்து தெரியவில்லை என்றால் இவர் எப்படி அமல் செய்ய போறார்? சாதாரண ஒரு சமையல் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அந்த புஸ்தகத்தை படித்து விட்டு அதில் என்ன இருக்கிறதோ அது தெரிந்திருக்க வேண்டும், அல்லது பார்த்து பார்த்து செய்ய வேண்டும், அப்பொழுதுதானே செய்ய முடியும் சமையல். ஒரு பெண்ணுக்கு சமையல் புஸ்தகம் வாங்கி கொடுத்தாராம் கணவர், இது செய்யணும் சொல்லி. அவ எல்லாம் செஞ்சா, முதல்ல சட்டி அடுப்புல வச்சு அதில் எண்ணெய் ஊத்தி, பிறகு அது வெங்காயத்தை போட்டு பொன்னிறமாக அதை வறுத்து எல்லாம் செஞ்சிட்டாவ. ஆனால் சமையல் மட்டும் ஆகல, அவன் புத்தகத்தில் எழுதியிருக்க மாதிரி சமையல் ஆக மாட்டேன். கடைசி அவர் அம்மா வந்துச்சா, என்ன அந்த அம்மா கேட்டுச்சு, நான் எல்லாம் அதில் புத்தகத்தில் இருக்கிற மாதிரி தான் செஞ்சேன், ஆனா ஒரு சமையல் ஆக மாட்டேங்குது, அடுப்பு மட்டும் பத்த வைக்கல. புத்தகத்தில் அடுப்பு பத்த வைக்கிற மாதிரி இருக்கும், அடுப்பு மட்டும் பத்த வைக்கல. சட்டிய அடுப்புல வச்சு, சட்டி அடுப்புல வச்சாச்சு, எண்ணெய் ஊத்தியாச்சு, நெய் ஊத்தியாச்சு, வெங்காயம் போட்டாச்சு, கடுகு போட்டா, எல்லாம் போட்டாச்சு, ஆனால் சமையல் ஆகல. என்ன காரணம்? புத்தகத்தில் அடுப்பு பத்த வைக்கணும் எழுதல. சோதரே, இதே போல நம்ம கேட்கிற பயானம் எல்லாம் இப்படித்தான் இருக்கும், அடுப்பே பத்த வச்சிருக்க மாட்டீங்க. அநேகமான பேர் அடுப்பே பத்த வச்சு, என்ன அர்த்தம் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு? தங்களுடைய இதயத்தை திறந்தே இருக்க மாட்டார்கள். இதய நண்பர்கள் குழுவில் இருக்கிறவர்கள் கூட அவர்கள் நினைத்தால் தான் திறக்க முடியுமே தவிர, இல்லை என்றால் அவர்களுடைய இதயமே திறக்காமல் போய்விடும். யாரோ சொன்ன உதாரணம் ஞாபகத்திற்கு வருகிறது, பைப்பில் தண்ணி பிடிக்க போன அம்மாளுக்கு குடத்தை வச்சு பானை வச்சு செங்க, ஆனால் அஞ்சு நிமிஷத்தில் நிரம்ப வேண்டிய பானை அரை மணி நேரம் ஆகியும் நிரம்பல. அந்த அம்மாளுக்கு ஆச்சரியம், எல்லாரும் பானையும் நிரம்புது, என் பானை மட்டும் நிரம்பல. கழுவி பக்கத்தில் இருந்து பார்த்து சொன்னாங்க, பானை தலைகீழா இருக்கு. தலைகீழாக இருக்கிற பானை எவ்வளவு நேரத்தில் நிரம்பும் சகோதரர்களே? பத்து நிமிஷத்துக்கு இருபது நிமிஷம் போதுமா? ஒரு மணி நேரம் பயான் செஞ்சா போதுமா? ரெண்டு மணி நேரம் பயான் செய்தா போதுமா? அல்லாஹு தஆலா என்னை உங்களை பாதுகாக்க வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு பானையினுடைய வாயை பைப்புக்கு நேராக வைக்க வேண்டும், அப்பொழுதுதானே அது நிரம்பும். கல்பை முன்னோக்கி வைக்க வேண்டும், என்ன சொல்லப்படுகிறதோ என்ன விஷயம் சொல்லப்படுகிறதோ அதை நோக்கி கல்பு இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் அந்த கல்புக்குள்ளே அது போகும், பிறகு அமல் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைக்கும், அல்லாஹனுடைய பொருத்தத்தை அடைய முடியும். தாய்மார்களே, இன்னும் நான் சொல்லுவதானால் நீங்கள் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இந்த காலத்திலே நல்ல பயன் செய்கிறவர்களை கூப்பிடுங்கள் என்று சொல்கிறார்கள். நல்ல பயன் செய்யறவங்களா இருக்கணும், கூப்பிடுங்க. எதுக்காக சகோதரர்களே, நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசிக்க வேண்டும். இதை பாட்டு கேட்பதற்கு பதிலாக பயான் கேட்டு ரசிப்பது என்றும் ஒன்று இருக்கிறது. எப்படி பாட்டு கேட்டு ரசிக்கிறது இல்லையா? பாத்திமா வந்த வழி உனக்கு தெரியுமா? அந்த பாத்திமா வழி நடக்க தயாரில்லை, அது பாட்டு கேட்டு ரசிக்கிறது மாத்திரம் தான். அதே போல பயான் கேட்டு ரசிக்கிறதும் ஒன்னு இருக்கு, வெறும் ரசிக்கிறதுக்காக. அல்லாஹு தஆலா நம்முடைய கல்புகளை மாற்றி அமைப்பானாக. எதை கேட்கிறோமோ அதை செய்ய வேண்டும் என்று கேளுங்கள். பெரியவர்களும் அப்படித்தான், தாய்மார்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான். நான் சொல்லும் பொழுது நான் செய்ய வேண்டுமே என்ற ஆசையோடு நான் சொல்லுவேனே, ஆனால் அது என்னிலே அமலை உண்டாக்கும், செயலை உண்டாக்கும். நீங்கள் கேட்கும் பொழுது கேட்டு அதை செயல்படுத்த வேண்டும் என்ற ஆசை முதலிலே இருக்குமானால் அடுப்பு பற்ற வைத்த மாதிரி இப்போது சமையல் செய்யுங்களாகும். இல்லை என்று சொன்னால் எத்தனைதான் கேட்டாலும் சரி, கேட்ட பிறகு என்ன என்ன கேட்டோம் என்ன கேட்டோம் என்பதே தெரியாது. பிறகு எங்கிருந்து செய்ய முடியும் சகோதரர்களே? தாய்மார்களை குறிப்பாக கவனமாக கேளுங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காண்பித்த வழி இருக்கிறது. அவர்களை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையோடு ஒத்து போக வேண்டும். அவர்களை நமக்கு முன்மாதிரியாக அல்லாஹு தஆலா அனுப்பினான். யார் இந்த உலகத்திலே நடக்க வேண்டுமானாலும் சரி, வெறும் கதை அல்ல, கட்டுக்கதை அல்ல, இட்டுக்கட்டப்பட்ட கதை அல்ல. இந்த உலகத்திலே யார் வாழ வேண்டுமானாலும் சரி, ஒரு வழி இருக்கிறது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக அல்லாஹு தஆலா நமக்கு காண்பித்த வழி. யார் அந்த வழியிலே தங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, தங்களுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா காரியங்களிலும் செய்ய வேண்டிய காரியம் எல்லாம் வரும்பொழுது இவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றியவரா இல்லையா என்று பார்க்க வேண்டுமா? நீங்கள் பாருங்கள், அந்த நேரத்தில் அவர் மனம் சொன்னபடி நடக்கிறாரா அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு சொன்னபடி நடக்கிறாரா பாருங்கள். ஃபஜ்ருடைய நேரம் வந்து விட்டது, பாங்கு சொல்லப்பட்டு விட்டது, தூங்கிக் கொண்டிருக்கிறார். இங்கே இவர் ஷரியத்தை பின்பற்றியவரா இல்லையா, ரசூலை பின்பற்றியவரா இல்லையா பார்க்க வேண்டுமா? தாராளமாக பார்த்துக் கொள்ளலாம். அவர் தூக்கத்தை விட்டு எழுந்து தொழுகைக்கு வருகிறார். ஆணாக இருந்தால் பள்ளிக்கு வருகிறார், பெண்ணாக இருந்தால் வீட்டிலே உடனடியாக தொழுகிறார் என்றால் அவர் ரசூலுல்லாவை பின்பற்றியவர். இல்லை என்றால் அவர் தன்னுடைய நஃப்ஸுக்கு அடிமை. பணத்துக்கும் காசுக்கும் ஆடைக்கும் ஆபரணங்களுக்கும் அடிமைகளாக ஆகிறார்களோ அவர்கள் அழிந்து போனார்கள். தன்னுடைய ஆசை என்ன சொல்லுகிறதோ அதன்படி நடக்கிறவர்கள் அழிந்து போகிறார்கள். ஆசை சொல்லுகிறது எப்படி தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பது? தூக்கம் என்பது மனிதனுக்கு மனிதனே அறியாமல் அடைகிற சுகம். எனக்கு இதுவரை விளங்கவில்லை, தூங்கினால் சுகமாக இருக்கிறது என்பது மட்டும் விளங்குகிறது, ஆனால் தூக்கத்தால் என்ன சுகம் கிடைக்கிறது அது விளங்கவில்லை. தூங்கினால் சுகமாக இருக்கிறது அது எனக்கு விளங்குகிறது, ஆனால் தூக்கத்தில் என்ன சுகம் இருக்கிறது என்பது இன்றைய வரைக்கும் எனக்கு விளங்குது. தூங்கினாத்தான் ஒண்ணும் தெரியாம போயிது இந்த மையத்துக்கு. என்னத்தான் சொல்றேன், தூங்கிட்டா என்ன நடக்குது என்பதே தெரியவில்லை. கண்ணும் பார்க்கல, காதும் கேட்கல, வாயும் பேசல, என்ன நடக்குது ஒண்ணும் தெரியல. இதுல என்ன சுகம்? தெரிஞ்சால் சுகம், சாப்பிடறோம் தெரியுது, ருசி தெரியுது சுகம், குடிச்சா ருசி தெரியுது சுகம், இனிமையானதை கேட்டால் காதுக்கு சுகம். இதுதான் மையத்து, கேட்கவும் மாட்டேங்குது பேசவும் மாட்டேங்குது, இதுக்கு என்ன சுகம்? கொஞ்சம் நீங்கள் ஆழமாக கவனித்தால் விளங்கும். ஆனால் அல்லாஹு தஆலா இவ்வளவு மகாபெரிய சக்தி உள்ளவன், உள்ளே செல்லுகிற வஸ்துவை கொண்டு சுகம் வைக்க முடியும், வைக்க நாடினால் அல்லாஹ் உள்ளே செல்லுகிற வஸ்துவை கொண்டு சுகம் வைக்கிறான். உள்ளே செல்லுகிற பொருள் எதுவெல்லாம்? சாப்பிடுகிறோம், குடிக்கிறோம், பருகுகிறோம், உள்ளே செல்லுகிறது. அல்லாஹ் நாடு தன்னுடைய சக்தியை காண்பிக்கிறான். புத்திசாலிகளாக இருந்தால் நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். உள்ளே செல்லுவதன் மூலமாக சுகம் வைக்க நான் நாடினால் அதையும் செய்ய முடியும். வெளியே செல்லுகிற வஸ்துவின் மூலமாக சுகம் வைக்க நாடினால் என்னாலே அதுவும் முடியும். சகோதரர்களை நீங்கள் சுருக்கமாக விளங்கிக் கொள்ள வேண்டும்.
ஆண் பெண் சேரும் பொழுது என்ன ஆகிறது? ஆணுக்கு வெளியே போகிறது. இதுல என்ன சுகம்? வந்தால் சுகம், போனாலும் சுகமா? என்னால முடியும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். வருவதிலே சுகம் வைக்க முடியும் என்று நாடினால் வருவதிலே சுகம், போவதிலே சுகம் வைக்க நாடினால் போவதிலே சுகம். சரி, வரவும் இல்லை போகவும் இல்லை, செத்து போனான், மையத்தா போனான், படுத்து தூங்கினான், இதுல சுகம் வைக்க நாடினால் என்னாலே அதுவும் முடியும். இது உலகத்தில் யாராவது இதற்கு தாற்பயம் சொல்லுகிறவர்கள் இருந்தால் கொஞ்சம் அவர்கள் என்னிடத்தில் வரட்டும். நான் சொல்லுகிறேன், இதற்கு தாற்பயம் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அல்லாஹிற்கு வெளிப்பட வேண்டும் என்ற உண்மையை விளங்க வேண்டும் என்பதுதான் இதற்கு தாற்பயம். தவிர வேறு ஒரு தாற்பயம் யாராலும் சொல்ல முடியாது என்று நான் சவால் விடுகிறேன். என்றால் தூங்கி போன மனிதனுக்கு என்ன கிடைக்கிறது? நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, அடிக்கடி சொல்லுவதும் உண்டு. பஸ்ஸிலே போகும்போது பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறார், வரும்போது எவ்வளவு நீட்டா வந்தார், அப் டு டேட் டிரெஸ்ல வந்தார். அவருடைய பேண்ட் என்ன, அவருடைய ஷர்ட் என்ன, அவருடைய நீட்னஸ் என்ன, அவருடைய பிரீஃப் கேஸ் என்ன, சுபஹானல்லாஹ் மாஷாஅல்லாஹ் ரொம்ப அழகா வந்து உட்கார்ந்தார். பஸ் போய்கிட்டே இருந்துச்சுங்களா வேகமா, அப்படி மெதுவா சாஞ்சார் தூக்கம். சாஞ்சி சாஞ்சி எங்க வைக்கிறார் அவர் தலையே? நம்ம தோல் மேல. நாம கொஞ்சம் நகர்ந்தோம், சரி பாவம் மனுஷன் தூங்குறாரு, அவர் இன்னும் கொஞ்சம் சாய்வார், இன்னும் கொஞ்சம் நகர்ந்தா இன்னும் கொஞ்சம் சாய்வார். ஒரு சமயம் லேசா அப்படி இடிச்சு அவருக்கு தெரியாத மாதிரி முழிச்சிடார், முழிச்சிட்டு பார்த்துட்டு அப்படி அசடு வலியும் அதை தொடச்சுக்கிட்டு மறுபடியும் உட்காந்துப்பார். உட்கார்ந்து ஒரு செகண்ட் கூட இல்ல மறுபடியும். சரி, இது என்ன செய்யறது இந்த மையத்தின்னு சொல்லி நம்ம முன்னால தள்ளி உட்கார்ந்துக்கிட்டோம், பின்னால சந்தல் விழுந்துக்குவார். இதெல்லாம் நடைமுறையில பாக்குறமே, இதுல என்ன சுகம்? ஆனா தூங்கி எந்திரிச்சா இருக்கிற சுகம் இருக்க, அதுல உலகத்துல வேற எதுலே இல்லை. யாருக்கு தூக்கம் வர்றது இல்லையோ அவங்களை கேட்கணும், யாருக்கு தூக்கம் வருவதில்லையோ அவர்களிடத்திலே கேளுங்கள். ஒருத்தருக்கு படுத்தார், பத்து மணிக்கு எல்லாரும் படுத்தாங்க, நாலு பேர் படுத்தாங்க, மூணு பேர் தூங்கிட்டாங்க, பதினோரு மணி ஆச்சு, இவருக்கு தூக்கம் வரல, பதினொன்னே தூக்கம் வரல, பதினொன்றைக்கு தூக்கம் வரல. இந்த மூணு பேர் மேல வர்ற எரிச்சல் இருக்கு, சுபஹானல்ல சொல்ல முடியாது. என்ன செய்வாங்க அவங்க? பாவம், அவங்களுக்கு தூக்கம் வந்துருச்சு, உடனே தூக்கம் வரல, நீ என்ன செய்ய? இன்னும் 12 மணி வரைக்கும் தூக்கம் வரல, பிறகு கடைசியா 1 மணிக்கு தான் தூக்கம் வந்துச்சு வச்சுங்க. காலையில எந்திரிச்ச உடனே முதல்ல யாரை பார்த்தாலும் சொல்லுவார், ராத்திரி எனக்கு தூக்கம் வரல. அவர் அன்னைக்கு பூரா பேசுறது பார்த்தா இருக்கு, ராத்திரி எனக்கு தூக்கம் வரல. அப்படி தூக்கத்தில் என்ன சுகம் இருக்கிறது என்பதை சொல்லுங்கள். தூங்கினால் என்ன கிடைக்கிறது? தூங்குவதன் மூலமாக கிடைக்கிற சுகத்துக்கு யாராவது விளக்கம் சொல்லுங்கள், அல்லது நீங்கள் விளங்க முயற்சி செய்யுங்கள். தூக்கத்தினுடைய சுகத்தை விளங்கினால் அங்கே அல்லாஹ் விளங்குவான். மனாமுக்கும் பில்லைல் வன்னஹார், அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இரவிலும் பகலிலும் உங்களுக்கு தூக்கம் வருகிறது, அந்த தூக்கத்திலே அல்லாஹ் ஒருவர் இருக்கிறார் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். மனாமுக்கும் பில்லைல் வன்னஹார், இரவிலே தூங்குவது மட்டுமல்ல, வன்னஹார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் பகலிலே. அதனாலதான் பகலிலே ரொம்ப பேருக்கு தூக்கம் வருது. இது அல்லாஹ் இருக்கிறான் ஆதாரம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். எனவே சகோதரர்களை, நான் சொல்ல வந்தது, காலையில தூக்கம் வருவது என்பது இயற்கை. அல்லாஹு தஆலா அந்த அதை சோதிப்பதற்குத்தான் அந்த நேரத்தில் தொழுகை வைத்தான். அல்லாஹ் 7:30 ஃபஜ்ர் தொழுகை வச்சிருந்தா எல்லாரும் தொழுகையாளியா இருந்திருப்போம். அல்லாஹு தஆலா 7:30 ஃபஜ்ர் தொழுகை வச்சிருந்தா எல்லாரும் நம்ம வீட்டு சின்ன பையன் கூட தொழுதிருப்பான். அதே போல 7:30 அடுத்து எப்ப தொழுவீங்க? ராத்திரி, ராத்திரி 7:30 லொஹர் அசர் மகரிப் இஷா, நாலு ராத்திரி 7:30 ஃபஜ்ர் காலையில 7:30 பகல்ல தொழுகை இல்லை. இப்படி ரெண்டு நேரத்தில் 5 தொழுகை அல்லாஹ் வச்சிருந்தா நம்ம அத்தனை பேரும் தொழுகையாளி இருந்திருப்போம். ஆனா அல்லாஹ் தஆலா பார்க்கறான், நான் பிரிச்சு பிரிச்சு ஃபஜ்ர் தூக்க வர நேரத்தில், லொஹர் கொஞ்சம் சடவு வர நேரத்தில், அசர் மகரிப் வியாபார நேரத்தில், இஷா கணக்கு கட்டுற நேரத்தில் பிரிச்சு பிரிச்சு. அல்லாஹ் உங்களுக்கு தெரியாதா? நாம அல்லாஹ் லேசா நினைச்சு வச்சிருக்கிறோம். சில பேர் அல்லாஹ் இப்படி நினைச்சு வச்சிருக்காங்க, சரிதான், ராத்திரி படுக்கும் போது கிராமத்தில் அப்படி இருக்காது, டவுன்ல கடையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி 10:30 வந்து அல்லாவுக்காக ஃபஜ்ர் தொழுகிறேன், முதல்ல ஃபஜ்ர், அப்புறம் அல்லாவுக்காக லோஹர் தொழுகிறேன், அல்லாவுக்காக அசர் தொழுகிறேன். அல்லாஹ் தொழுக சொன்ன நேரத்தில் தொழப்பா, 5வது நேரத்தில் வந்து 5 சேர்த்து தொழுகிறார். அப்படியானா நாஷா, மதியான சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு, 11 மணி டீ டிஃபன், அசருக்கு பிறகு டீ டிஃபன், அல்லது அசருக்கு முன்ன உள்ள டீ டிஃபன் எல்லாம் சேர்த்து ராத்திரி 10 மணிக்கு சாப்பிட்டுக்கணும், சம்மதமா? எல்லாத்தையும் சேர்த்து, காலையில குடிக்கிற டீல இருந்து எது வரைக்கும் ராத்திரி வரைக்கும் உள்ளது அத்தனை சேர்த்து ராத்திரி படுக்கும் போது பூரா சாப்பிட்டுக்கணும். எந்த பொம்பளைக்காவது சம்மதமா? இல்ல எந்த ஆம்பளைக்காவது சம்மதமா? செய்ய முடியுமா? எப்படி அதை செய்ய முடியாதோ செய்யக்கூடாதோ அதே போல அஞ்சு நேரம் தொழுகையே, அஞ்சு நேரம் இல்ல சகோதரர்களே தாய்மார்களே ரெண்டு நேரம் தொழுகையை கூட சேர்த்து தொழுக கூடாது. மன் ஜமா பைன ஸலாத்தைன் மின் கைர் உதுர் ஃபகத் அதா பாபம் மின் அபாபில் கபாயிர். யார் இரண்டு தொழுகைகளை சரியான காரணம் இல்லாமல் ஒன்று சேர்த்து தொழுவார்களோ அவர்கள் பெரும்பாவத்துடைய தலைவாசலுக்கு வந்து விட்டார். கட்டாயம் தொழுகணும், அஞ்சு நேரத்தில் தொழுகணும். எனவே யார் தன்னுடைய மனசுக்கு தன்னுடைய மனதுக்கு அடிமை இல்லையோ அவர்கள் என்ன தூக்கம் வந்தாலும் சரி அந்த தூக்கத்தை உதறி தள்ளிவிட்டு ஃபஜ்ர் தொழுவார்கள். பிறகு கடையில் வியாபார நேரம் உட்கார்ந்து இருக்கிறார், வியாபாரத்தை விட்டு போக முடியல, ஆள் இல்லை. சோதரர்களே, நம்ம சாதாரணமா சொல்ற பேச்சு ரொம்ப சர்வசாதாரணமா சொல்லிடுவோம், ஆள் இல்லை. விவசாயம் செய்யறவங்க சொல்லுவாங்க, விவசாய பூமியில வேற ஆள் இல்லை, நான் தான் இருந்தேன். சாதாரணமாக தொழுகை விடுகிறவன் சொல்ற பேச்சு கடையில மாத்துறதுக்கு ஆள் இல்லை. நான் தைரியமா சொல்லுவேன், அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சு கடையை பூட்டிட்டு போறது தொழுகைக்குன்னு வச்சா பூட்டிட்டு போக வேண்டியதுதானே, ஏன் நடக்காது, எதனால நடக்க முடியாது? சோதர்கள், சாதாரணமாக ஒரு ஆளுக்கு வயிற்று போக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, வயிற்று போக்கு அது லூஸ் மோஷன், நல்ல மரியாதையா சொல்லுவேன் இங்கிலீஷ்ல எதை சொன்னாலும், லூஸ் மோஷன். கடையில வியாபாரம் மும்முரமா இருக்க கடையில ஆள் இல்ல, இவருக்கு லூஸ் மோஷன் ஆயிடுது, வருது இவருக்கு டாய்லெட் போகணும், கக்கூஸ் போகணும், என்ன செய்வார்? எல்லாரும் கொஞ்சம் இருங்கன்னு அவசரமா போய் ஜோலி முடிச்சிட்டு வருவார். ஒரு கக்கூசுக்கு கொடுக்கிற மரியாதை கூட அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கொடுக்க நீ தயார் இல்லையா? சோதர்களை, தாராளமாக கடை மூடி, கடைக்கு ஆள் ஏற்பாடு செய்யணும். அதே போல நான் ராத்திரி ரொம்ப நேரம் கழிச்சு படுத்தேன், சாதாரணமா சொல்றது பழக்கம், நான் ராத்திரி 11 மணிக்கு தான் படுத்தேன், 12 மணிக்கு தான் படுத்தேன், அதனால வஜ்ர இப்படி சொல்லுவேன். ஏன் 11 மணிக்கு படுக்கணும், ஏன் 12 மணிக்கு படுக்கணும்? எப்பொழுது படுத்தால் ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க முடியுமோ அப்பொழுது படுப்பது கடமை. சகோதரர்களே தாய்மார்களே, யாபகம் வையுங்கள், தொழுகை எப்படி கடமையோ தொழுகைக்குரிய ஆதாரங்களை தேடிக் கொள்வதும் கடமை. தொழுகை எப்படி ஃபர்தோ தொழுகையினுடைய முன்தயாரிப்புகளும் ஃபர்து. எப்படி ஒவ்வொரு செய்வது ஃபர்து, துணி சுத்தமாக இருப்பது ஃபர்து, இடம் சுத்தமாக இருப்பது பறந்து. உங்களுக்கு ராத்திரி 10 மணிக்கு படுத்தால் தான் ஃபஜ்ருக்கு எழுந்திருக்க முடியும் என்றிருந்தால் இரவு 10 மணிக்கு படுப்பது கடமை. சும்மா உட்கார்ந்து வாயை திறந்துகிட்டு எதையாவது பார்த்துக்கிட்டு இருந்து போட்டு எதையாவது காட்டுறவங்க காட்டுவாங்க, நம்ம எனக்கு பார்க்கணும், அவங்க காசுக்கு காமிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்ம எதை பார்க்கணும்? அந்த காலத்தில் இந்த காலம் வரை கெடுப்பவர்கள் தங்களுடைய உடலையும் உறுப்புகளையும் காட்டி கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். நாம் ஏமாளித்தனமாக அதை பார்த்து எச்சில் ஒழுக்க விட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹனுடைய அல்லாஹுவால் விதிக்கப்பட்ட கடமைகளை கூட மறந்துவிட்டு அதை விடிய விடிய உட்கார்ந்து பார்த்திருந்துட்டு அவங்க போடுவாங்க, அவங்களுக்கு வருமானம் வருதுங்கிறதுக்காக 23 மணி நேரம் போடுவாங்க, இன்னும் 25 மணி நேரம் கூட போடுவாங்க. அவங்களுக்கு என்னங்க வருமானம் வேணும், அவ்வளவுதான், எதை காட்டினா காசு கிடைக்குமோ அதெல்லாம் காட்டுவாங்க. நான் இப்படி சொல்றேன், நீங்க இருக்க நினைக்க எரிச்சு இது பண்ணாதீங்க, நான் வேணும்னு தான் சொல்றேன். நம்ம என்ன அவ்வளவு ஏமாந்தா போயிட்டோம், இன்னும் நல்லா சொல்லிட்டுங்களா, நம்ம என்ன அவ்வளவு எரிச்சலத்தனமா போயிட்டோம், இதெல்லாம் பார்த்துட்டு ஏமாந்துட்டு இருக்கிறதுக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு சந்தர்ப்பத்தில் தங்களுடைய மனைவி இடத்துல வந்துவிட்டு சொன்னார்கள், அந்நிய பெண்ணை பார்க்காதீர்கள், குறிப்பாக சொன்னார்கள். ஏன் சொன்னார்கள் தெரியுமா? சொல்லிவிட்டு அவர்கள் சொன்னார்கள், ஃபைன்னமாஹா மிஸ்லல்லிமாஹா, இந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு என்ன வித்தியாசம், அந்த பெண்ணிடத்தில் இருப்பதுதான் இந்த பெண்ணிடத்திலேயும் இருக்கிறது. நான் சொல்லவில்லை, இது ஹதீஸ். இது யார் அந்நிய பெண்களை பார்த்து அதை ரசிக்கிறார்களோ ஏமாந்து போகிறார்கள் உலகத்தை, அவர்களைப் போன்ற ஏமாளிகள் வேறு யாரும் இல்லை. எனவே நேர் பிந்தி தூங்கினேன் என்று சொல்லுவதோ அல்லது கடையிலே ஆள் இல்லை என்று சொல்லுவதோ அதற்கெல்லாம் ஏற்பாடு, அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். ஏற்பாடு செய்யாமல் நான் பிந்திவிட்டேன் என்று சொல்லுவதோ அதெல்லாம் காரணமாகாது. யாரும் இந்த காரணத்தை ஒத்துக்கொள்ள முடியாது. தின கடைக்கு போறார், காலையில அவருக்கு 7 மணிக்கு போக வேண்டிய கடை வச்சுக்கோ, உதாரணமா ஒரு ஹோட்டல் அப்படி இருக்கு, தினமும் தூங்கிட்டு 8:30 போறார், போய் கேட்டா தூங்கிட்டேன்னு சொல்றார், கடை முதலாளி என்ன சொல்லுவார்? ஒரு நாள் பாப்பார், ரெண்டு நாள் பாப்பார், மூணாவது நாள் கணக்க முடிச்சு காசை கையில கொடுத்து தம்பி போயிட்டு வாங்க அனுப்புவார். அதே போல அல்லாஹு தஆலா சொர்க்கத்திலிருந்து வேறு பக்கமாக அனுப்பிவிட்டால் என்ன செய்ய போகிறோம் என்பதை யோசியுங்கள் சகோதரர்களே. படுக்கிற நேரத்துக்கு படுக்க வேண்டும். அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஷா தொழுகைக்கு பிறகு துனியாவுடைய பேச்சு பேசுவது ஹராம் என்று சொன்னார்கள். ஞாபகம் எங்கள் தாய்மார்களே, இஷா தொழுக பிறகு அதுக்காக இஷா ராத்திரி 12 மணிக்கு தொழுகாதீங்க. இஷா வக்து வந்தா தொழுகணும். பெண்களுக்கு தொழுக வேண்டிய நேரம் என்ன? ஆண்களுக்கும் அதுதான், பெண்களுக்கும் அதுதான். ஆண்கள் ஜமாத்து சேருவதற்காக 10 நிமிடம் எதிர்பார்க்கிறார்கள், 15 நிமிடம் எதிர்பார்க்கிறார்கள், அவ்வளவுதான். பெண்களுக்கு தொழுக வேண்டிய நேரம் என்ன? அவர்கள் தங்களுடைய வீடுகளில் தொழுவதாக இருந்தால் பாங்கு சத்தம் கேட்ட உடனேயே அவர்கள் ஒது செய்ய ஆரம்பிக்க வேண்டும். அங்கே பாங்கு முடிகிறவர்கள் அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் கட்டுகிறார். என்ன தாமதம்? எதற்கு தாமதம்? ஏன் தாமதிக்க வேண்டும்? என்ன அவசியம்? பாங்கு சத்தம் கேட்டால் எந்த வேலையானாலும் போட்டுவிட்டு உடனே தொழுதுவிட்டு அடுத்த வேலை செய்ய வேண்டும். தாய்மார்களை உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள், இந்த நல்ல நாளிலே நல்ல நேரத்திலே இனி நாங்கள் அல்லாஹிற்கு மாறாக ரசூலுக்கு மாறாக நடக்க மாட்டோம். அந்த ரசூலுக்கு மாறாக நடக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயராலே இந்த விழா கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் மனதிலே இருத்திக் கொள்வோமாக. அல்லாஹு தஆலா அமல் செய்ய தௌஃபீக் தருவானாக. சகோதரர்களே, எல்லா இடத்திலும் எங்கே நாம் வேலை செய்கிறோம், எந்த வேலை செய்வதானாலும் சரி, சம்பாதித்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, உடை உடுத்தினாலும் சரி, வீட்டை விட்டு வெளியே போனாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, எந்த காரியம் செய்தாலும் சரி, அங்கே அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு என்ன வழிகாட்டி இருக்கிறார்களோ அதன்படி அந்த காரியத்தை செய்தால் நாம் ரசூலை பின்பற்றியவர்கள். இல்லை, என்னுடைய ரசூல் சொல்லுகிறது அதற்கேற்ப நான் செய்கிறேன் என்று சொன்னால் நாம் நஃப்ஸை பின்பற்றியவர்கள். நஃப்ஸுக்கு அடிமை. மனித்தகத இலாஹு ஹவா, யார் தன்னுடைய மனோ இச்சையை தன்னுடைய அல்லாஹ் ஆக்கிக் கொண்டானோ, யார் மனோ இச்சைப்படி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவர்களுடைய அல்லாஹ் யார்? அல்லாஹ் அவர்களுக்கு அல்லாஹ் இல்லை, தங்களுடைய மனோ இச்சை தான் அவர்களுக்கு அல்லாஹ்வாக ஆகிவிட்டது. தங்களுடைய மனோ இச்சையை தான் தங்கள் அல்லாஹ்வாக எடுத்துக் கொண்டார்கள். எனவே அவர்கள் மனோ இச்சை கடிமை. பணத்துக்காக அல்லாஹனுடைய உத்தரவுக்கு மாறாக நடந்தால் அவர்கள் பணத்துக்கு அடிமை, அல்லாஹ்வுடைய அடிமை இல்லை. பேர் அப்துல்லாவாக இருக்கலாம், ஆனால் அவர்கள் உண்மையிலே எதனுடைய சொல் கேட்டு நடக்கிறார்களோ அதற்கு அவர்கள் அடிமை. அல்லாஹ் ரசூலுடைய சொல் கேட்டு நடந்தால் அவர்கள் அல்லாஹ்வுடைய அடிமை, ரசூலுக்கு வழிபடுகிறவர்கள். எந்த காரியமானாலும் சரி, ஆண்கள் வியாபாரம் செய்கிறோம், எப்படி வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி அல்லாஹ் ரசூல் சொல்லி இருக்கிறார்களோ அப்படி. இந்த காலத்தில் அப்படி நடக்காதுங்களே, பொய் சொல்லாம செய்ய முடியாது, ஏமாத்தாம செய்ய முடியாது, வட்டி இல்லாம செய்ய முடியாது, நூற்றுக்கணக்கான விஷயங்கள் சொல்லுகிறார்கள், இந்த காலத்தில் முடியாது. கிடையாது சகோதரர்களே, நம்முடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த தீன் எல்லா காலத்துக்கும் முழுமையாக பொருந்தும், எல்லா காலத்துக்கும் முழுமையாக பொருந்தும். பொருந்தாது என்பது கிடையாது. ஆனால் நாம் காலத்திலே தவறான சூழ்நிலை உண்டாக்கிக் கொண்டோம், எனவே அது பொருந்தாத மாதிரி தெரிகிறது. தவறான சூழ்நிலை உண்டாக்கிக் கொண்ட காரணத்தினாலே அது பொருந்தாதது போல் தோன்றுகிறதே தவிர உண்மையிலே பொருந்தாதது என்று ஒன்று கிடையவே கிடையாது. அதை சரியாக்க வேண்டும், சரியான வழியிலே கொண்டு வர வேண்டும். எப்படி சகோதரர்கள்? உதாரணமாக பாதையிலே செல்லும் பொழுது, வாகனத்திலே செல்லுகிறவர்கள், நடந்து செல்லுகிறவர்கள் கூட இடது பாகமாக செல்ல வேண்டும் என்பது நம்முடைய நாட்டு சட்டம். சில நாடுகளில் வலது பாகமாக செல்ல வேண்டும் என்று இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இங்கிலாந்திலே வலது பாகமாகத்தான் செல்ல வேண்டும் என்று இருக்கிறது. இன்னும் பல நாடுகள் எப்படி இருக்கிறது, எப்படி வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம், இங்கே இப்படி வைத்து இருக்கிறார்கள், இருக்கட்டும். நான் இடது பாகத்திலே போகிறேன், எனக்கு எதிர்த்து வரக்கூடிய ஒரு நபர், அவர் தன்னுடைய இடது பாகத்திலே வந்தால் ரெண்டு பேரும் மோதிக்காம போவோம். நான் சரியா தான் போறேன், அவர் தவறா வந்துட்டார், நான் என்னுடைய இடது பாகத்தில் போறேன், அவர் தன்னுடைய இடது பாகத்தில் வரவில்லை, தன்னுடைய வலது பாகத்தில் வந்தால் ரெண்டு பேரும் என்ன ஆயிரும்? ஆக்சிடென்ட். நான் சரியாதானே போனேன் சொல்ல முடியாது, நானும் சரியாக போக வேண்டும், மற்றவர்களையும் சரியாக போக வைக்க வேண்டும், அப்பொழுதுதான் உலகத்திலே நீதியும் நேர்மையும் இருக்கும், இல்லாட்டா இருக்காது. இன்றைக்கு அதான் நடக்குது. சில பேர் நம்ம ஆசைப்படுற நியாயமாக நடக்கணும், நேர்மையாக நடக்கணும், ஆனால் நான் நியாயமாக நடந்து மற்றவர்கள் அநியாயமாக நடந்தால் இரண்டு பேரும் சேர்ந்து பாதிக்கப்படுகிறோம். எனவே வியாபாரமாகட்டும், விவசாயமாகட்டும், உடை உடுத்துவதாகட்டும், நடை நடப்பதாகட்டும், எந்த காரியமானாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொன்னார்களோ அப்படி செய்ய வேண்டும் என்று முயற்சி செய்ய வேண்டும். முடியாது என்பது கிடையாது. சகோதரர்களே, மௌத்துக்கு பிறகு ஹதீஸில் வருகிறது, ரசூலுல்லாஹி பற்றி பேசுகிறோம், கபரில் வைக்கப்பட்ட பிறகு கபரை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். எப்படி தாயினுடைய வயிற்றை ஒவ்வொரு ஆணும் சந்தித்து வந்திருக்கிறாரோ, தாயினுடைய வயிற்றை ஒவ்வொரு பெண்ணும் சந்தித்து வந்திருக்கிறாரோ, அதே போல கபரை ஒவ்வொருவரும் சந்தித்து தான் தீர வேண்டும். நான் தாயினுடைய வயிற்றில் இல்லாம வேறெங்கிருந்தாவது வந்துட்டேன்னு சொல்றவங்க யாராவது உலகத்தில் இருக்கிறாங்களா? அல்லாஹு தஆலா அங்கே வச்சுத்தான் ரூஹை ஊதுகிறான், உறுப்புகளை செய்கிறான். யாருமே நான் நாளாக வானத்திலிருந்து குதித்தேன் என்று சொல்ல முடியாது, பூமியை கிழித்துக் கொண்டு மேலே வந்தேன் என்று சொல்ல முடியாது. அந்த தாயினுடைய வயிற்றிலிருந்தால் ஆணும் வர வேண்டும், பெண்ணும் வர வேண்டும். எப்படி அங்கிருந்து வந்தது உண்மையோ அதே போல கபருக்கு போவது உண்மை. சகோதரர்களே, கபருக்கு போன பிறகு முதல் மலக்கிறது வருகிறார்கள், மூன்று மலக்கிறது வருகிறார்கள், இரண்டு மலக்கிறது வருகிறார்கள், எஜியூ மலக்கானி, இரண்டு மலக்கிறது வருகிறார்கள். அவரை தூக்கி யாராக இருந்தாலும் சரி, அவரை தூக்கி உட்கார வைத்து கேட்கிறார்கள், உன்னுடைய ரப்பு யார்? இதே போல உன்னுடைய தீனது. ஒரு ரிவாயத்திலே இருக்கிறது, நாம் எந்த ஊரிலே அடக்கப்பட்டிருந்தாலும் சரி, அது காஞ்சிரங்குடியாக இருக்கட்டும், காஞ்சிபுரமாக இருக்கட்டும், அது ராமநாதபுரமாக இருக்கட்டும், அல்லது மதுரையாக இருக்கட்டும், அல்லது டெல்லியாக இருக்கட்டும், அல்லது அமெரிக்காவிலே ஏதாவது ஒரு இடமாக இருக்கட்டும், எங்கே அவர் அடக்கப்பட்டிருந்தாலும் அந்த கபருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலே அடக்கம் பெற்றிருக்கிறார்களே, அந்த கபருக்கு இடையில் இருக்கிற திரைகள் எல்லாம் நீக்கப்படுகிறது. நீக்கப்பட்டு இந்த கபரில் இருப்பவருக்கு, இங்கே கபரில் இருப்பவருக்கு, அங்கே மதீனா முனவ்வராவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடக்கப்பட்டிருக்கிற கபரிலே அவர்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள். இவரிடத்தில் கேட்கப்படுகிறது, மன்ஹாதர் ரஜில், இதோ கண்ணுக்கு தெரிகிறாரே இவர்கள் யார்? கொஞ்சம் ஞாபகம் வையுங்கள் தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியவர்களே, நண்பர்களே, அந்த கபரிலே தெரிகிற இவர்கள் யார் என்று கேட்கப்படுகிறது. அவர்களை பார்த்து அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்கள் எந்த வழியிலே நடந்தார்களோ, அந்த வழியிலே இந்த உலகத்தில் யார் நடந்தார்களோ அவர்களுக்கு தான் அடையாளம் தெரியும், மற்றவர்களுக்கு தெரிய முடியாது. அவர்கள் எப்படி நடந்தார்களோ, எப்படி இருந்தார்களோ, எப்படி வாழ்ந்தார்களோ, அதுபோல யார் செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அடையாளம் தெரியும், தன்னுடைய நடை, உடை, பாவனை, பேச்சு, தோரணை எல்லாம். ஏனென்றால் உண்மையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வழிகாட்டி, அவர்களுடைய வழிதான் வழி. அந்த வழியை விட்டு பிறகு வேறொரு வழியிலே யாராவது நடந்தால் அவர்கள் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது. யார் அவர்களுடைய வழியிலே நடந்தார்களோ, கபரில் இருந்து கொண்டு இங்கே இருந்து கொண்டு அங்கே பார்ப்பார்கள், ரசூலை அடையாளம் தெரியும் சொல்லுவார்கள், இவர் என்னுடைய ரசூல் என்று சொல்லுவார்கள். யார் அவர்களுடைய வழியில் நடக்கவில்லையோ அவர்கள் சொல்லுவார்களாம், புகாரி மற்றும் ஹதீஸுடைய கிரந்தங்களில் இருக்கிறது, யார் ரசூலுடைய வழியில் நடக்கவில்லை, தங்களுடைய வியாபாரம் ரசூல் சொன்ன மாதிரி இல்லை, தங்களுடைய நடை, உடை, பாவனை ரசூல் சொன்ன மாதிரி இல்லை, உலகத்தில் யாரெல்லாம் எதுவெல்லாம் சொன்னார்களோ அப்படியெல்லாம் அவர் நடந்தார், அப்படியெல்லாம் அவர் பேசினார், அப்படியெல்லாம் அவர் இருந்தார் என்றால் அவர் சொல்லுவாராம், ஹாய் ஹாய் லாதிரி, ஹாய் ஹாய் லாதிரி அரபியிலே இருக்கிறது, நமக்கு விளங்குகிற மாதிரி தமிழ் பாஷையில் அதற்கு பொருத்தமாக சொல்லுகிற மாதிரி ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டுமானால் ஐயோ ஐயோ எனக்கு தெரியாதே என்று அர்த்தம். முஸ்லீமாக இருந்தாலும் ரசூலுடைய வழியிலே நடக்கவில்லை என்று சொன்னால் அவர் ஹாய் ஹாய் லாதிரி என்று சொல்லுவார். அல்லாஹு தஆலா என்னை உங்களை பாதுகாப்பானார். எனவே எந்த காரியம் செய்தாலும் சரி, ஆண்களானாலும் சரி, பெண்களானாலும் சரி, எந்த காரியம் செய்தாலும் சரி, இந்த உலகத்துடைய ஆசாபாசத்துக்கு அடிமை அல்ல நாம். சகோதரர்களே, ஈமானின் காரணமாக நம்முடைய அறிவு உயர்ந்திருக்கிறது, ஈமானின் காரணமாக நம்முடைய மேலான அறிவு பெற்றிருக்கிறோம், சாதாரணமான அறிவில்லை. உலகத்தில் யாரெல்லாம் என்ன அறிவு பெற்றிருக்கிறார்களோ அதற்கெல்லாம் மேலான அறிவு ஈமானுடைய அறிவு, அதற்கெல்லாம் மேலான அறிவு ஈமானுடைய அறிவு. எனவே அவர்கள் எந்த வழி சொன்னார்களோ அந்த வழியில் நடக்க வேண்டும். இன்னைக்கு சாதாரணமாக எனக்கு மௌலானா ரூமி அவர்கள் மஸ்னவி என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், மிக தத்துவார்த்தமான கிதாப், பாரசி மொழியிலே இருக்கிறது. அதில் அவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் சொல்லுகிற உதாரணம், இன்னைக்கு நமக்கு தீனின் மீது ஆர்வம் இருக்கிறது, ஆசை இருக்கிறது, செய்யணுங்களா? ஆமா செய்யணும், தீனுடைய காரியம் அப்படி செய்யணும், இப்படி செய்யணும், மார்க்கம் உயரணும் எல்லாம் பேசுறோம், ஆனால் செய்கிறோமா? நாம் செய்ய வேண்டிய நிலை வரும்போது பின்தங்கி விடுகிறோம். பின்தங்கி விடுவதல்ல, தொழுகையை கூட சரியாக தொழுவதில்லை, பிறகு மற்ற காரியங்களை பற்றி என்ன சொல்லுவது? அதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறார் மஸ்ரா மௌலானா ரூமி அவர்கள், உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தானா, ரொட்டியும் இறைச்சியும், ரொட்டி இறைச்சி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், அழுதுகிட்டே இருக்கிறான், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான், அழுதுகிட்டே இருக்கிறான். அந்த வழியா போன ஒருத்தர் கேட்டார், என்னப்பா ஏன் சாப்பிட்டுக்கிட்டே அழுதுகிட்டே இருக்கிறேன் கேட்டார். அழுகிறத பார்த்தா செய்வாங்க. அவன் சொன்னான், இந்த நாய் ரொம்ப பிரியமா நான் வளர்த்தன, ஒரு நாயை காமிச்சு பக்கத்துல படுத்து கிடக்குது, இந்த நாய் நான் ரொம்ப பிரியமா வளர்த்தன, அது மேல எனக்கு இவ்வளவு பிரியம், எவ்வளவு இந்த அளவு சொல்ல முடியாது, அவ்வளவு பிரியம். இப்ப அது ஒரு வாரமா அதுக்கு எதுவும் சாப்பிடுறது கிடைக்கல, அதுக்கு திங்கிறது கிடைக்கல, அதனால பட்டினியால அது சாக போகுது, அதனால அழுகிறேன்னு சொன்ன. இவனோட நாய் பட்டினியால சாக போகுது, அதனால அழுகிறேன். இவன் நிறைய ரொட்டி வச்சிருக்கிறான், இறைச்சி வச்சிருக்கிறான், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறான், ஆனால் சொல்றான் என் நாய் சாக போகுது, பட்டினி சாக போகுது, அதனால நான் அழுகிறேன். அவனுக்கு புரியல, வந்தவனுக்கு தலை தலை தனியா உடல் தனியா சுத்துது, என்னடா இவன் ரொட்டி திண்டுகிட்டு இருக்கிறான், அங்க நாய் சாகுதுங்கிறான், ஏன் இவன் ரொட்டி போட்டா என்ன? அவன் கேட்டான், எப்ப நீ தான் இவ்வளவு ரொட்டி வச்சிருக்கிறியா, அந்த நாய்க்கு ரொட்டி போட்டா என்ன, அது மேல இவ்வளவு பிரியம் சொல்ற, அதுக்கு கொஞ்சம் ரொட்டி போடு, அதுக்கு அது அப்புறம் சாகாது, பிறகு வயிறு நம்பிடுறதுக்கு. அவன் சொன்னா அவ்வளவு பிரியம் இல்லை, பிரியமெல்லாம் இருக்கான எவ்வளவு இல்லை, இந்த ரொட்டி அரிசி போடுற அளவு இல்லை. அதே போல பெரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நமக்கு தீன் மேல ரொம்ப பிரியம். கேளுங்க, மார்க்கெட் விஷயமா என்ன செய்யலாம், நான் சொல்றேன், கோச்சுக்காதீங்க, என்னென்னவோ அந்த காரியம் செய்யலாம், இந்த காரியம் செய்யலாம், மசித் கட்டலாம், அது செய்யலாம், இது எல்லாம் செய்யலாம், மீளாதுலாம் எல்லாம் செய்யலாம், ஆனால் மார்க்கப்படி நடக்கலாம், அவ்வளவு பிரியம் இல்லை. முகத்துல கொஞ்சம் தாடி வச்சுக்கலாங்களா, அவ்வளவு பிரியம் இல்லை. கொஞ்சம் ரசூல்லா சொன்ன மாதிரி டிரஸ் போட்டுக்கலாங்களா, அவ்வளவு பிரியம் இல்லை. பஜிர் தொகை வரலாங்களா, அவ்வளவு பிரியம் இல்லை. வியாபாரம் ஹலாரஸ், அவ்வளவு பிரியம் இல்லை. பிரியமெல்லாம் இருக்கு தீன் மேல, ஆனா அவ்வளவு பிரியம் இல்லை. யாவும் இங்க சகோதரர்களே, நாய் சாக போகுது, நமக்கு சாப்பிட்டுக்கிட்டே அழுகிறோம். இதே போல இன்றைக்கு சகோதரர்களே, 100க்கு 95 பேர் பள்ளிவாசல் பக்கம் வராமல் இருக்கிறார்கள். நீங்கள் கவனித்து பாருங்கள், ஜுமாவில என்ன கூட்டம் இருக்கிறது, ஈதில என்ன கூட்டம் இருக்கிறது, பாக்கி உள்ள ஐந்து நேர தொழுகையில் என்ன கூட்டம் இருக்கிறது, ஐங்கால தொழுகை எந்த காரணத்தை கொண்டு விட முடியாது, விட்டவர்கள் மூமின்கள் இருக்க முடியாது. பிறகு எப்படி விடுகிறார்கள், அதை பார்த்துக் கொண்டு மற்றவர்கள் சும்மா இருக்கிறார்கள். ரோட்டிலே போய் கொண்டிருக்கிறோம், தொழுகாதவர்கள் உட்கார்ந்து விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள், கடையிலே இருக்கிறார்கள், தங்களுடைய தொழிலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள், தொழுகிறவர்கள் நிம்மதியாக அமைதியாக போய்கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வார்த்தையை தொழுக வாருங்கள் என்று கூப்பிடுவதற்கு நாடி இல்லையே. நம்முடைய ஈமானிலே வலு இருக்கிறது என்று சொல்ல முடியுமா, நம்முடைய ஈமானிலே பலம் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? தொழுகிற நபர் இவர் சொல்லுகிறார், தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய மனைவியை பார்த்து தொழு என்று சொல்லுகிற தைரியம் இல்லை. ஒருத்தர் சொல்லுவார், தக்பீர் கட்டும் போதே எனக்காகவும் என்னுடைய பஞ்சாதிக்காகவும் அல்லாஹு அக்பர், அப்படி கட்டணுமா? ஃபஜ்ர் தொழுக வருகிறார், பார்த்தா வீட்டு வீடு எப்படி இருக்குங்க, பஜர் தொகை வரும்போது தொகை வர்றவங்களுக்கு தெரியும், நம்ம எந்திரிச்சோம் பார்த்தா கபரிஸ்தான் மாதிரி இருக்கும், அந்த பெட் லைட் பார்த்தாலே தூக்க வரும், அப்படி இல்ல லைட் செஞ்சிருக்கான், பெட் லைட்டுடைய வெளிச்சம் இருக்குது, அது பார்த்தாலே தூக்க வரும், பெட் லைட் போட்டுருக்குது, எல்லாம் படுத்திருக்கிறாங்க, ஆடாம அசையாம படுத்திருக்கிறாங்க. இப்ப நம்ம தொழுகிறதா இருந்தா கூட இவங்க எல்லாம் பார்த்தா இந்த மையத்து எல்லாம் எப்ப அல்ல சூடு ஊதுவானா அப்பதான் எந்திரிக்கும் இந்த மையத்து, அப்படி தெரியுது. இப்ப என்ன செய்வோம், லேசா குளிர் அடிச்சது, போர்வை எடுத்து நல்லா போத்தி விட்டு நம்ம பஜ்ரத்துல வந்துருவோம். சகோதரர்களே, வீட்டினுடைய சூழ்நிலை ஃபஜ்ர் பாங்கு சொன்ன உடனேயே பகல் போல ஆக்கிவிட வேண்டும். நான் சொல்லுவதை நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும், எல்லாரும் எழுந்திருச்சிடணும், ஃபஜ்ர் தொழுது ஆகணும், விடுவதற்கு எந்த முகாந்திரமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தஹஜ்ஜுதை நேரத்தில் தஹஜ்ஜுத் தொழுது விட்டு சொன்னார்கள், தங்களுடைய மனைமார்களை பார்த்து சொன்னார்கள், ரப்ப காசியாத்தின் ஆரியாத்தின் ஃபி ரப்ப காசியாத்தின் ஃபி துன்யா ஆரியாத்தின் ஃபில் ஆகிரா, எத்தனையோ பெண்கள் இந்த உலகத்திலே அழகான ஆடை அணிந்து இருக்கிறார்கள், ஆனால் கியாமத்துடைய நாளில் அவர்கள் நிர்வாணிகளாக இருப்பார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு தங்களுடைய மனைமார்களை பார்த்து சொன்னார், என்ன அர்த்தம், இந்த உலகத்தில் நீங்கள் மிக அழகாக இருக்கிறீர்கள், ஆடம்பரமாக வாழ்கிறீர்கள், ஆனால் அல்லாஹ்வை நினைத்து இந்த அந்தி நேரத்தை அந்த ஜாமத்திலே நீங்கள் தொழுகவில்லை என்றால், ஃபஜ்ரிலே நீங்கள் தொழுகவில்லை என்றால், கியாமத்துடைய நாளிலே நீங்கள் உங்களுடைய ஆடம்பரத்தை இழந்து விடுவீர்கள், அழகை இழந்து விடுவீர்கள், உங்களுடைய கண்ணியத்தையும் மரியாதையும் இழந்து விடுவீர்கள். காசியாத் என்பதற்கு ஒரு அர்த்தம் ஆடை அணிந்தவர்கள் என்று, இன்னொரு அர்த்தம் மரியாதைக்குரியவர்கள். இந்த உலகத்தில் ரொம்ப பெரிய பெரியவங்களா இருக்கிறீங்க, நீங்க ரொம்ப மரியாதைக்குரியவர்களாக இருக்கிறீர்கள், செல்வந்தர்களாக இருக்கிறீர்கள், பெருமைக்குரியவர்களாக இருக்கிறீர்கள், எல்லாம் சரி, ஆனால் அல்லாஹ்வை நினைத்து தொழுக வேண்டிய நேரத்தில் நீங்கள் ஃபஜ்ரிலே தொழுகவில்லை என்று சொன்னால் கயாமத்துடைய நாளில் கேவலத்து காலாக்கப்படுவீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எனவே ஆண்கள் தொழுகிறவர்களாக இருந்து கூட பெண்கள் வீட்டிலே தொழுகாமல் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இதைவிட நம்முடைய நிலைமை மோசமாக போவதற்கு என்ன காரணம் சொல்ல முடியும்? எனவே நம்முடைய வீட்டார்களையும் தொழுகச் சொல்ல வேண்டும், வீட்டார்களையும் தீன்படி நடக்கச் சொல்ல வேண்டும். எந்த காரியமானாலும் சரி, உதாரணமாக திருமணம் வருகிறது, வீட்டிலே நிக்கா செய்ய வேண்டும், ஆண் பெண்ணுக்கு எப்படி சகோதரர்கள் நிக்கா செய்வது, எதை பார்த்து நிக்கா செய்வது, ஒரு பெண்ணுக்கு ஆண் பார்க்க வேண்டும், பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், தீனுடையவராக பார்க்க வேண்டும். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி. வெறும் பணத்தை பார்த்து பெண் கொடுத்தால் ஏமாந்து போவீர்கள் என்று சொல்ல சொல்கிறார்கள். வெறும் அவர்களுடைய செல்வத்தை பார்த்து அல்லது அழகை பார்த்து மட்டும் நீங்கள் பெண் கொடுப்பீர்களே, ஆனால் கடைசி நீங்கள் ஏமாந்து போவீர்கள் தாய்மார்களே. ஆள் நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறார், பைய மாப்பிள்ள எப்படிங்க, நல்ல நிறம் வசதி, ஆடே அப்பா சொல்லவே வேண்டியதில்லை. ஆனால் பள்ளி பக்கம் வருகிறாரா, மஸ்ஜித் பக்கம் வருகிறாரா, அல்லாஹ்வை நினைக்கிறாரா, ஆகரத்தை அதை பத்தி பேச்சே இல்லை. சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், துன்கஹுல் மராத்து லியர்பாய், பெண்கள் நிக்கா செய்து கொடுக்கப்படுகிறார்கள் நான்கு காரணங்களுக்காக நிக்கா செய்து கொள்கிறார்கள். அவர்களை லி மாலிஹா முதலில் சொன்னார்கள், அவர்களுடைய பணத்துக்காக. அதேபோல மாப்பிள்ளை பார்க்கறதும் பணத்தை பார்த்து, வலி ஜமாலிஹா அவர்களுடைய அழகை பார்த்து. பிறகு குளம் கோத்திரம், எந்த குடும்பம் ஊர்ல அந்த குடும்பங்களுக்கு அந்தஸ்து இருக்கும் அப்படிப்பட்ட குலமா கோத்திரமா என்று பார்த்து. மால் ஜமால் ஹசப், பணத்தை பார்த்து, அழகை பார்த்து, குடும்பத்தை பார்த்து, இந்த மூன்றை பார்த்து பெண்கள் நிக்கா செய்து கொடுக்கிறார்கள். அதே போல ஆண்கள் பெண்களை நிக்கா செய்து கொள்கிறார்கள் அல்லது பெண்களை ஆண்களுக்கு நிக்கா செய்து கொடுக்கிறார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களை பார்த்து சொன்னார்கள், ஃபஸ்ஃபர் பிதாத்தி தீன், ஆண்களே வாலிபர்களே நீங்கள் தீனுள்ள பெண்ணை நிக்கா செய்யுங்கள் என்று சொல்லி இருக்கவில்லை, தீனுள்ள பெண்களை நிக்கா செய்து நீங்கள் வெற்றி பெறுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுக்கு வெற்றி வேணுமானால் எப்படிப்பட்ட பெண்ணை நிக்கா செய்யணும் சகோதரர்கள், தீனுள்ள பெண்ணை யார் நிக்கா செய்திருக்கிறார்களோ, ஒரு சமயம் கொஞ்சம் அழகில குறைந்திருக்கலாம் குற்றம் இல்லை, பணத்திலே குறைந்திருக்கலாம் பாவம் இல்லை, குடும்பம் ஒரு சுமாரானதாக இருக்கலாம் அதை பற்றிய பொருட்டு இல்லை, ஆனால் அந்த பெண்ணிடத்திலே தீன் இருக்குமானால், தீன் இருக்கிற பெண்ணை நீங்கள் நிக்கா செய்வீர்களே, ஆனால் உங்களுடைய வாழ்க்கை சோபிதம் தான், உங்களுடைய வாழ்க்கையிலே சொர்க்கத்தினுடைய சுகம் இங்கேயே நீங்கள் பார்க்கலாம். யாரோ ஒருத்தர் எழுதல படிச்சு அவன் ஒருத்தர் பைத்தியக்காரன் ஆக்கணும்னு சொன்னா அடங்காப்படாறு, யாரோ ஒரு பொண்ணை கட்டி வச்சிரு, இவன் ஒன்னு பேசினா அவன் ரெண்டு பேசணும், இவன் ரெண்டு பேசணும் அவன் இருபது பேசணும். எந்த வீட்டில இருந்து சத்தம் வெளியே வருதோ அந்த வீடு நரகம் என்று ஷேக் சாதி சொல்லுகிறார். எந்த வீட்டில் இருந்து பெண்ணுடைய சப்தம் வெளியே கேட்கிறதோ அந்த வீடு இந்த உலகத்திலேயே நரகம் என்று சொல்லுகிறார். ஒரு அறிஞன் எழுதியிருக்கிறான், எவனை பைத்தியக்காரன் ஆக்க வேண்டுமோ அவனுக்கு அதிக பிரசங்கியான ஒரு பெண்ணை, வாயாடியான ஒரு பெண்ணை கட்டி வச்சிரு போதும், அவனுக்கு பைத்தி பிடிக்கிறதுக்கு வேற ஒரு காரணம் தேவையில்லை. பணமெல்லாம் இருக்கும், வீடெல்லாம் இருக்கும், சொத்தெல்லாம் இருக்கும், சுகமெல்லாம் இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள போனா இன்னைக்கு உலகத்தில் சாதாரணமாக என்ன பார்க்கலாம். This audio was downloaded from tamilislamicmedia.com.